Full House.
முழு வீடு.
என்னுடைய அன்பு சகோதரிகளே, இந்த மாலை மாலை நாம் உணரும் மனநிலை உங்கள் பலத்தின், உங்கள் அர்ப்பணிப்பின், உங்கள் நேர்மையின் நிரூபணமாயிருக்கிறது. நீங்கள் பூமியில் உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என போதகர் மேற்கொள்ள காட்டினார். உங்களுக்கு உரையாற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய அன்பு மனைவி பிரான்சிஸுக்கு ஒத்தாசை செய்ய சங்கத்தினர் இந்த அன்பு என் நினைவிற்கு வந்தது. அவளுடைய வாழ்நாளில் ஒத்தாசை சங்கங்களில் அநேக ஸ்தானங்களில் அவள் ஊழியம் செய்திருக்கிறாள். அவளுக்கு எனக்கும் 31 வயதாக இருந்தபோது கனடா ஊழியத்தின் தலைவராக நான் அழைக்கப்பட்டேன். அந்த 3 ஆண்டு நியமத்தில் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களை சேர்ந்து அந்த பரந்த பகுதியில் ஒத்தாசை சங்கங்கள் அனைத்திற்கும் பிரான்சிஸ் தலைமை தாங்கினார். அவளுடைய சில நெருங்கிய நட்புறவுகள் அந்த நியமத்திற்கு அப்படியே பின்னர் எங்களுடைய சொந்த தொகுதியின் ஒத்தாசை சங்கத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புகள் பயலனாயிருந்தது. நமது பரலோக பிதாவிற்கு அவள் ஒரு உண்மையான குமாரத்தையும், என்னுடைய அன்பான துணையாயும், என்னுடைய நெருங்கிய தோழியுமாயிருந்தாள். வார்த்தைகளை விளக்க முடியாத அளவிற்கு அவளை நான் இழந்திருக்கிறேன். நானும் கூட ஒத்தாசி சங்கத்தை நேசிக்கிறேன். உணர்த்துதலால் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பூமியின் மீது கர்த்தரின் சபையின் அது ஒரு முக்கியமான அங்கமான நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். இந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்து நம்மை நன்மைகளையும் ஆதலால் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவையுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கணக்கிட சாத்தியமில்லை. பல்வேறு வகையில் பெண்கள் ஒத்தாசி சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கும். உலகில் சிலர் திருமணமாக அவர்கள் இருந்தும் ஒரு நல்ல திருபதிகமான வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். உங்களில் சிலர் பிள்ளைகளை வளர்ப்பதில் சுறுசுறுப்பான தாய்மார்கள். உலகில் பிறர் விவாகரத்திலோ அல்லது மரணத்தினாலோ உங்களுடைய கணவன்மார்களை இழந்து கணவன் மற்றும் தகப்பனின் உதவி இல்லாமல் உங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் சிலர் பிள்ளைகளை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய விட உதவி இன்னமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என் நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களில் அநேகருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான அக்கறை மட்டுமே தேவைப்படுகிறது. வயதான பெற்றோர்களிடம் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் எங்கிருந்தாலும் நம் அனைவருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒவ்வொருவருக்கும் அது வெவ்வேறாக இருந்தாலும் நம் அனைவருக்கும் அது பொதுவாயிருக்கிறது. அநேக வித்தியாசமான வகை மனிதர்களால் நிரம்பியிருக்கிற இந்த மாம்ச உலகில் நாம் வாழ்ந்தால் நாம் சிந்திக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் கலந்துடும் நாம் கேட்கிறோம். இந்த டெலஸ்டியல் உலகத்தில் பயணிக்கும் போது என்னுடைய கண்கள் எவ்வாறு செலஸ்டியல் உலகத்தில் பதித்திருக்க முடியும்? அநேக சோதனையையும் போராட்டங்களையும் நீங்கள் அனுபவிக்கும் நேரங்களில் எல்லா வாற்றுகளையும் கொடுக்கிறவரிடமிருந்து நீங்கள் பறிக்கப்பட்டதாக தனிமையாக்கி படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்கள். நீங்கள் தனிமையாக நடப்பதாக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். விசுவாசத்தை பயம் மேற்கொள்ளுகிறது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட நான் பெற்ற எந்த ஒரு புதுமதிக்கும் மேலாக ஜபத்தை சார்ந்திருக்க கொடுக்கப்பட்ட ஆலோசனையை மேலானது. அது எனக்கு ஒரு அடிப்படை அங்கமாக நங்கூரமாக மாறி பலத்தின் நிரந்தர ஆதாரமாகவும் தெய்வீக காரியங்களின் அறிவின் அடிப்படையாகவும் ஆனது. துரதிருஷ்டமான காரியங்கள் நடந்தாலும் ஜெபத்தில் நாம் ஆதரவை காண முடியும். ஏனெனில் தேவன் நமது ஆத்மாக்களுக்கு சமாதானம் உரைப்பார். அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை அளித்தான், உங்களை விண்ணப்பவங்களை தேவனாக தெரிவிப்படுத்துங்கள். எல்லா புத்தகமும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு உங்களில் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்திருக்க காத்து கொள்ளும். தனிமையாக நடக்க நாம் இந்த பூமியில் வைக்கப்படவில்லை. வல்லமையின் பலத்தின் அறுதலின் என்ன ஒரு ஆச்சரியமான ஆதாரம் நம் ஒவ்வொருவருக்கும் பூமியில் கிடைக்கிறது. நம்முடைய நம்மை விட நம்மை அதிகமாக அறிந்திருக்கிறவன் அறிந்திருக்கிறவரான அவர் ஒரு விசாலமான புரிந்து கொள்ளுதலை பார்த்திருக்கிறவரான அவர் ஆதியிலேயே அதிலிருந்து அந்தம் வரை அறிந்திருப்பார். நாம் தேவனிடத்தில் ஜபத்திக்கும் போது இரட்சகரால் நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் மறக்காமல் இருப்போமாக. வேதனையான துன்பத்தையும் சிலவையும் அவர் எதிர்கொண்ட போது அவர் பதிலடுத்த ஜபித்தார், என்னுடைய சித்தத்தின்படியிலே உம்முடைய சித்தமுடைய ஆக வேண்டும். கவிஞ்ச இந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். எந்த அரிய முறையில் என நான் அறியேன், ஆனால் இதை நான் அறிவேன். தேவன் ஜபங்களுக்கு பதிலளிக்கிறார். ஜபங்கள் எப்போதுமே கேட்கப்படுகின்றன என எனக்கு கூறுகிற அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன் என நான் அறிவேன். சிகரத்திலே சீக்கிரமாகவோ தாமதமாகவோ பதிலளிக்கப்படும். ஆகவே நான் ஜபத்து அமைதியாக காத்திருக்கிறேன். நான் நாடுகிற ஆசீர்வாதங்கள் நான் நினைத்த வழியில் வருமென நான் அறிவேன். ஆனால் என்னுடையதை விட ஞானமாயிருக்கிறவருடைய அவரிடத்தில் மட்டுமே நான் ஜபிப்பேன். என்னுடைய வேண்டுகோளுக்கு அவர் பதிலளிப்பார் என்று அல்லது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கூட சில பதில்களை அனுப்பி வைப்பார் என நிச்சயமாக நான் அறிவேன். பிரச்சனைகளின் நேரங்களில் மட்டுமே அல்ல ஜபிப்பது, எப்போதுமே ஜபிக்க வேண்டும். நமது ஆழ்ந்த சிந்தனைகளில் நாம் ஜபிக்க வேண்டும். திரும்ப திரும்ப வேதனைகளில் நமக்கு கூறப்படுகிறது, வேதத்தில் கூறப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வியான நீங்கள் ஜபிக்க நினைக்கிறீர்களா என்ற மிக பிடித்தமான பரிசுத்த பெற்ற பாடலின் வரிகள் கேள்வி எழுப்புகிறது. வேதங்களை நாம் படித்து தியானிக்கும் போது பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிற இனிய வழிகாட்டுதலை நாம் அனுபவிப்போம். நமது கேள்விக்கு பதில்களை நாம் காண்போம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாம் அறிவோம். நமது பரலோக பிதாவின் நமது இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உரியான சாட்சியை நம் மீதுள்ள அவர்களின் அன்பை நாம் பெறுகிறோம். தலைவர் கார்டன் பி ஹிங்க்லீஷ் சொன்னார், அவருடைய வார்த்தைகளில் உண்டு கழிங்கள். அந்த பலத்தையும் அந்த சமாதானத்தையும் எல்லா புத்திக்கும் மேலான அந்த ஞானத்தையும் அவைகளிலிருந்து பெறவும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தை நாம் நினைவு கூர்ந்து வேதனைகளை படிக்க நாம் நேரம் ஒதுக்கும் போது நமது வாழ்க்கை அளவிட முடியாமல் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். நமது சுமைகள் இழக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் எவ்வாறு நமது பரலோக பிதா பதிலளித்து உடனடியே அவள் நாடி சமாதானத்தை நிச்சயத்தையும் கொடுத்ததார் என்று நான் இப்போது உங்களுக்கு ஒரு கதை மூலமாக கூறுகிறேன். கடந்த ஆண்டு தேங்க்ஸ் கிவிங் பண்டிகைக்கு பின்னர் கிறிஸ்துமஸுக்கு வீட்டிற்கு வந்திருந்த போது டிப்பனியின் பிரச்சனை ஆரம்பித்தமானது. அவளுடைய கணவர் மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது இப்போது அவருடைய மருத்துவ பரீட்சையின் இரண்டாவது ஆண்டில் இருந்தார். அநேக மணி நேரங்கள் அவர் செலவழிக்க வேண்டியிருந்ததால் அவர்கள் இருவருமே விரும்புகிற மாதிரி அதிகமாக அவள் அவளுக்கு அவரால் உதவ முடியவில்லாமல் போனது. அவர்களுடைய நான்கு இளம் பெண்களையும் பிள்ளைகளையும் கவனித்து கொள்கிற வேலையையும் சேர்ந்து இந்த விடுமுறை காலத்தில் செய்த முடிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களையும் டிப்பனியின் தலையில் விழுந்தது. அவள் சுமைகளால் சூழப்பட்டு பின்னர் அவள் மிக நேசித்த ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அவள் அறிந்தாள். அவருடைய சுமையையும் கவலையும் மிக அதிகமாக அவளை பாரப்படுத்தி ஆரம்பித்து அவள் சோர்வை உடைந்து கவலைக்குள்ளானவரா. வேதங்கள் மூலமாக அவள் சமாதானத்தை நாடி அவளை சூழ்ந்திருந்த கவலை இருந்து விடுதலை கிடைக்க அவள் ஜபித்தாள். சமாதானமே உதவியோ வருவதாக தோன்றாத போது தேவனால் கைவிடப்பட்டதாக அவள் ஒரு உணர ஆரம்பித்தாள். அவளுடைய குடும்பமும் நண்பர்களும் அவளுடைய ஜபத்தின் ஜபங்களை அவளுக்கு உதவ எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். அவளை சரீரப்பரமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க அவளுக்கு பிடித்த எல்லா உணவுகளையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கஷ்டமான நாளில் எப்போதுமே அவள் விரும்பிய உணவுடன் ஒரு தோழி அவளை கவர முயற்சித்தாள். எதுவுமே நடக்காத போது அவளுடைய தோழி சொன்னால், உனக்கு பிடிக்கிற ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவள் சொன்னால், எனக்கு வீட்டில் செய்த அப்பம் ஒன்று தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் அதில் இல்லை. அன்று மத்தியானம் டிப்பனியின் கதவு மணி அடித்தபோது அவளுடைய கணவர் வீட்டிற்கே நேரிட்டு அவர் கதவை திறந்தார். டிப்பனியிடம் அவர் திரும்பி வந்தபோது அவர் கையில் வீட்டில் தயாரித்த அப்பமாயிருந்தது. அவர்களுக்கு எவ்வளவாக பிரச்சனை இல்லாத பரிச்சயமில்லாத ஷெரி என்ற பெயருடைய ஒரு பெண்ணிடமிருந்து அது வந்திருந்தது என அவர் சொன்னபோது டிப்பனி வியப்புற்றாள். அவள் கொலராடோவின் டென்வர் வாழ்ந்த டிப்பனியின் சகோதரி நிகோல் தோழி. சில மாதங்களுக்கு முன் தேங்க்ஸ்கிவிங் பண்டிகைக்காக நிகோலை அவளுடைய குடும்பமும் டிப்பனியின் வீட்டில் தங்கியிருந்த போது அவர்கள் ஷெரியை அறிமுகப்படுத்தினார்கள். இப்போது அநேக மாதங்களுக்கு பின் அந்த சுவையான அப்பத்தை கையில் வைத்து கொண்ட ஒரு இரக்கமான பணியில் ஷெரியை அனுப்பியதற்காக அவளுக்கு நன்றி சொல்ல அவளுடைய சகோதரி நிகோலை டிப்பனி அழைத்தாள். மாறாக டிப்பனியை சந்திக்க நிகோல் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று, அதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று அவளுக்கு தெரிய வந்தது. அந்த அப்பத்தை கொடுக்க அவளை எது உணர்த்தியதென கண்டுபிடிக்க அவளுடைய தோழி ஷெரியை நிகோல் தொடர்பு கொண்ட போது கதையின் அடுத்த பக்கமும் பார்ப்போம். அப்பம் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள் காலையில் ஷெரி ஒரு அப்பம் தயாரிக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்த போது ஒன்றிற்கு பதிலாக இரண்டு அப்பங்களை தயாரிக்க அவள் உணர்த்தப்பட்டாள். அதற்கு எதற்கு என்று தெரியாவிட்டாலும் இரண்டாவது அப்பத்தை அவளது காரில் அவளோடு எடுத்துக்கொண்டு அந்நாளில் அவள் உணர்ந்து பட்டதாக அவள் சொன்னாள். ஒரு தோழியின் வீட்டில் மதிய உணவை முடிந்த பின்பு அவளுடைய ஒரு வயது மகள் ஆழ ஆரம்பித்த தூக்கத்திற்காக வீட்டிற்கு அழைத்து கொண்டு போயிருந்த போது அவள் நினைத்தாள், பட்டணத்திற்கு மறுபக்கத்தில் 30 நிமிடம் வண்டியொட்டி கொண்டு போகிற தூரத்திலிருந்து அவளுக்கு அரிதாகவே பரிச்சயமான நிகோலின் சகோதரி டிப்பனிக்கு அந்த இரண்டாவது அப்பத்தை கொண்டுபடியான சரியான உணர்வு அவளுக்கு வந்தபோது ஷெரி தயங்கினாள். மிக கலைப்பியாயிருந்த அவளுடைய மகளை வீட்டிற்கு கூட்டி போக விரும்பியதாலும் ஏறக்குறைய அந்நியர்களாக கருதப்பட்ட டிப்பனிக்கு அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அவள் தயங்கினாள். அவள் வந்து சேர்ந்த போது டிப்பனியின் கணவர் கதவை திறந்தார். அவள் நிகோலின் தோழி என்று தேங்க்ஸ் கிவிங் பண்டிகையின் போது அவர் அவளை சந்தித்ததாக ஷெரி அவருக்கு நினைவுபடுத்தி அவரிடம் அப்பத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டாள். பட்டணத்திற்கு மறுபக்கத்திலிருந்து ஒரு முற்றிலுமான அந்நியர் மூலமாக விரும்பப்பட்ட அப்பத்தை மட்டுமல்ல ஒரு தெளிவான அன்பின் செய்தியை டிப்பனிக்கு கர்த்தர் அனுப்பினார் என்பது நடந்த ஒன்று. அவளுக்கு நடந்ததை வேறு எந்த வகையிலும் விவரிக்க முடியாது. அவள் தனியாய் இல்லை என்றும் தேவன் அவளை பற்றி அறிவாரா என்று அவளை கைவிடவில்லை என்றும் ஒரு உடனடியான உணர்வு அவளுக்கு தேவையாயிருந்தது. அவளுக்கு அரிதாக பரிச்சயமான அவளுடைய தேவையை பற்றி எந்த விவரத்தையும் அறியாத ஆனால் பரிசுத்த ஆவியின் உணர்ந்துதலுக்காக செய்தி கொடுத்த அதன் உணர்த்தலை பின்பற்றி யாரோ ஒருவர் மூலமாக அவள் விரும்பிய அந்த அப்பம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவளுடைய பரலோக பிதா அவளுடைய தேவைகளை அறிந்திருந்தார், உதவியை அனுப்பி வைத்தார் என்று அவளுக்கு தெரிந்தது. எனதருமை சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரலோக பிதா நேசிக்கிறார். அந்த அன்பு
we will know of God's love for us.
அக்கறையுடனும் நேர்மையுடனும் அர்ப்பணியமான வேதப்படியின் மூலமாகவும் நமது பரலோக பிதாவை நாம் நாடும்போது நமது சாட்சிகள் பலமாகிறது, ஆழமாய் பதியும். என்னுடைய அன்பை உங்களிடம் விட்டு வைக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய விட்டு வைக்கிறேன். நீங்கள் செய்கிற நன்மைகள் யாவற்றையும் நீங்கள் வைக்கிற வாழ்க்கைக்காகவும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு விட்டு வைக்கிறேன். எல்லா நல்ல வரத்துடனும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை இரட்சகர் மீட்பரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜபிக்கிறேன். ஆமென்.